அவன் நீரூட்டிலே கடிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரில் படரும். வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கினார்கள், அவன் மேல் எய்தார்கள், அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றது. இன்றைய நாளிலே நான் உங்களோடு யோசிப்பு கடிதரும் செடி என்ற தலைப்பிலே சில காரியங்களை நான் பேசுகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு குறிப்பு நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இவருடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், நாம் எல்லாரும் படித்திருக்கிறோம். ஆனால் சில காரியங்களை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அது நமக்கு தேவையானதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று நான் ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். 12 குமாரர் யோசேப்பு தன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தார். இதனால் அவருடைய சகோதரர் அவனை பகைத்தார். ஒரு நாள் அவனுடைய சொப்பனம் கண்டார். சந்திரனும் சூரியனும் என்ன வழங்கினும், எல்லா அறிக்கட்டுகளும் என்னை சுட்டி நின்று வணங்கினது கண்டேன். இதை கேட்ட சகோதரர்கள் அவனை அதிகமாக பகைத்தார்கள் என்று சொன்னால் பார்க்கும். தே ஆர் ட்ரீம் கில்லர். சொப்பனக்காரர் என்று சொல்லி அவனை பரிகாசம் பண்ணார், பகுதி பண்ணார், ஏளனம் பண்ணினார். யாரு? சொந்த சகோதரர். ஆனாலும் யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை தன் மனதில் வைத்துக் கொண்டார். இதனால் என்ன நடந்தது? யோசேப்பின் மேலே பொறாமை கொண்டு சொந்த சகோதரர் அவனை கொல்லும்படி முயற்சித்தார். ஆகவேதான் வீட்டில் ஒரு குழியிலே கொண்டு போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை பிற்பாடு பண்ண காரியம் நடந்திருக்கு, அதை குறித்து நான் பிற்பாடு சேர்த்துக் கொள்றேன். இப்ப என்ன கவனிங்க, இப்பொழுது சகோதரருக்கு யோசேப்பின் சகோதரால் யோசேப்பு வேண்டாதவனாக தள்ளப்பட்டார். ஆனா ஒரு நேரம் வந்தபோது யோசேப்பு அவர்களுக்கு தேவையானவனாக மாறிட்டான். ஒரு கட்டத்தில் யோசேப்பின் சகோதரருக்கு யோசேப்பு வேண்டாத தேவையில்லாத, ஆகவே அவனை கொலை செய்ய முயற்சித்தார்கள். ஆனா ஒரு நேரம் வந்தபோது யோசேப்பு அவர்களுக்கு மிக 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 தேவையானவனாக மாறிட்டான். எப்பொழுது? பார்வோன் அரண்மனையில் இருக்கும்போது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, கவனி, இன்றைக்கு நீங்கள் வேண்டாம் என்று தள்ளுகிற நபர் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நபராக மாறலாம். இன்றைக்கு நீங்கள் வேண்டாம் என்று தள்ளுகிற ஒரு நபர், அல்லது இன்றைக்கு நீங்க வெறுத்து தள்ளுகிற ஒரு நபர், நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மிக வேண்டியவராகவும் மிக முக்கியமானவராகவும் மாறலாம். ஆகவே எவரையும் காரணத்தோடையோ காரணமில்லாமோ தள்ளாது, வெறுக்காது. இப்படி நான் சொல்லும் போது பாவத்தை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளணும் என்று அல்ல, அது வெறுத்து தள்ள. ஆனால் தேவனுக்கு பிரியமற்ற முறையில் எவரையும் நாம் தள்ளிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரியும் ஐஸ்வர்யவான் லாஸ்டோட உவமை. அவருடைய வீட்டில் அடுதினமும் நாயோடு நாயாக கிடந்தார். மேசில் இருந்து விழுகிற துணிக்கு நாள் தன் பசியை ஆட்ட ஆசையா இருந்தான். எல்லாம் நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டெல்லாம் நான் வாசிக்கிறேன். நாயோடு நாயாக கிடக்கிறான். ஐஸ்வர்யான் அவனை கவனிக்கவே இல்லை. எத்தனை நாள் கிடந்தானோ தெரியாது, எவ்வளவு காலம் அப்படி வாழ்ந்தானோ தெரியாது. ஆனால் ஐஸ்வர்யான் அவனை கண்டுகொள்ளவும் இல்லை, அவனை காணவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் மறித்த பிற்பாடு பாதாளத்தில் கிடந்து கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமுடைய மடியில் லாசருவை கண்டு ஆபிரகாமே லாசருவை அனுப்பு. எதற்கு? இந்த அக்னி ஜுவாலை கிடந்து நான் வேதனைப்படுகிறேன். என் நாவிலே அவன் தன் விரலை தண்ணீரை தோய்த்து என் நாவிலே வைக்கும்படி அவனை அனுப்பும் என்று சொல்லி கேட்கிறான். நான் ஏன் இதை சொல்றேன், ஒரு காலத்திலே ஐஸ்வர்யவானுக்கு லாசரு வேண்டார், தேவையில்லை. இப்ப கேட்கிறார், அதே லாசருவை அனுப்பும், எனக்கு அவன் தேவை. What I am saying, இன்றைக்கு நமக்கு தேவையில்லாத என்று நாம் நினைக்கிறவர்கள் நாளைக்கு அவர்கள் தேவையாக மாறலாம். காலங்கள் மாறலாம், யாருக்கு தெரியும். ஆகவே மற்றவர்களை நாம் மதித்து நடக்க நாம் கற்றுக்கொள்ளும், மற்றவர்களை நாம் கனம் பண்ண கற்றுக்கொள்ளும், மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ளும். இது தெய்வீகம், இது தேவன் நமக்கு படிப்பிக்கிற போதனை. உலகத்தை போல படிப்பு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவங்கள் என்கின்ற அடிப்படையில் நாம் ஒருவரை ஏற்றுக்கொண்டால், மதிப்பமாக இருந்தால் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது, ஒருபடி நாம் உலகத்துக்கு பிள்ளைகளாக இருந்துட்டு போகலாம். ஆனால் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அடிப்படையிலே நாம் ஒருவரோடு நாம் ஏற்றுக்கொள்ளவும் இருந்தால் தேவன் நம்மை பார்த்து மகிழ்வார், மட்டுமல்ல அவர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திரும்ப நாம் வாசிப்போம், 49 அதிகாரம் 22 படி.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரில் மேல் படரும்.
சரி, இப்ப கவனிங்க, யோசேப்பு கனிதரும் செடி, நன்றாய் கவனிங்க, சாதாரண செடி இல்லை. இன்னைக்கு எத்தனையோ செடிகள் இருக்குது, ஆனா அவைகளில் கனிகள் இல்லை. ஆனா யோசேப்பு குறித்து சொல்லும் போதோ, அவன் கனிதரும் செடி, மட்டுமல்ல அவன் கொடிகள் படருது. பார், அவன் நீரூட்டண்டையில் நடப்பட்ட செடி, செழிப்புள்ள ஒரு வாழ், ஆசீர்வாதமான ஒரு வாழ், தனக்கு மட்டுமில்ல, தன் சகோதரருக்கு மட்டும், தன் சொந்த குடும்பத்துக்கு மட்டுமில்ல, ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமாக மாறணும். தனக்கு மட்டுமல்ல, தன் குடும்பத்துக்கு மட்டுமில்ல, ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமாக மாறணும். ஆகவேதான் நாம் இங்கு பார்க்கிறோம், அவன் கனிதரும் செடி, நீரூட்டண்டையிலே நிற்கிற செடி, அவன் கொடிகள் படரும் என்றெல்லாம் நாம் வேதனம். என கருமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கையினால் மற்றவர்களுக்கு என்ன நன்மை இருக்கு? ஒருவரை நாம் சொல்ல, எனக்கு அதப்படி எல்லாம் பிரச்சனை இல்லை, நான் எனக்காக வாழ்றேன். இதைத்தான் உலகம் சொல்லுது, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு. அது தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அப்படி வாழுவோம் இருந்தால் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக மாறிடும். மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமான ஒரு வாழ், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ் நாம் வாழ்வும் இருந்தால் நாமும் யோசிப்பை போல ஒரு கனிதரும் சரியாக இருக்கலாம். இதை யோசிப்பை குறித்து ஒரு 4-5 காரியங்கள் நான் சுருக்கமாக சீக்கிரமாக நாம் பார்த்து நாம் செபித்து கடந்து செல்வோம். நம்பர் 1 படிங்க, 39:9 ஆதியாகமம், 39:9 சீக்கிரமாக, ஆதியாகமம் 39:9.
இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான்.
சரி, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படி? போத்திபாருக்கு விரோதமாக அல்ல, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படி? என கவனி, இந்த பெரிய பாவத்தில் இருந்து, அப்படிப்பட்ட பாவ சூழலில் இருந்து யோசேப்பு தன்னை காத்துக்கொண்டதுக்கு பிரதான காரணம், என்னை பொறுத்தவரையில் அவனுக்கு உள்ள இருந்த தேவ பயந்தான் காரணம். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யறது எப்படி? ஏனென்றால் தேவனுடைய கண்கள் என்னை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. என்னை சிருஷ்டித்த தேவன், என்னை உருவாக்கின தேவன், அவருடைய கண்கள் என்னை கவனித்து பார்த்துக்கொண்டு. ஆகவே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படி? நீதிமொழிகள் 15:3 இப்படியாய் சொல்றது, கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கி பார்த்துக்கொண்டே இருக்கிறான். ஐயா, ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவனாக இருந்தாலும் சரி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாக இருக்கிறது, நோக்கி பார்த்துக்கொண்டே இருக்கிறது. ஆகவே யோசேப்பு சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யறது எப்படி? I am fearing to the Lord. நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன். அவனுக்கு அவனுக்கு அந்த பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் மனுஷ கண்களுக்கு மறைக்கணும். ஆனா அவன் சொன்ன தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யறது எப்படி? இதை கவனிங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்றதை கேளு. பரிசுத்தமாக வாழ்றதுக்கு அடிப்படை காரணம் தேவ பயந்தான். பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை காரணம் தேவனுக்கு பயப்படுற பய. நான் எங்கு போனாலும் அவர் என்னை பார்க்கிறார். நான் எதை செய்தாலும் அவர் அதை பார்க்கிறார். நான் எதை பேசினாலும் அதை அவர் கேட்கிறார். நான் எதை நினைத்தாலும் அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மை பாவங்களுக்கு, தீமைகளுக்கு, பொல்லாப்புகளுக்கு, அசுத்தங்களுக்கு, அலங்கோலங்களுக்கு, ஆபாசங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கும். சோ யோசேப்பு தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக காணப்படுறான். இப்ப நான் கேட்கிறேன், தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன? படிங்க நீதிமொழிகள் 16:6. முதலாம் அதிகாரத்திலே அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப இங்க சொல்றது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தியாகிற ஒரே ஒரு கிருபாதார வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசி ஆமென் சொல்லு. நம்முடைய பாவங்கள் நிவர்த்தியாகிற ஒரே ஒரு கிருபாதார வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி படிங்க. அங்கால
கர்த்தருக்கு பயப்படுகிறால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள்.
கர்த்தருக்கு பயப்படுறதுனால் மனுஷர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். அண்டர்லைன் தட் வேர்ட். கர்த்தருக்கு பயப்படுறதுனால் மனுஷர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். ஆகவே இவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ, தயவுசெய்து நான் சொல்றேன் கவனிங்க, இவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தீமையை விட்டு என்ன செய்வார்கள்? விலகுவார்கள். ஆண்டவராக இயேசு சொல்றாரு, தீமையோடு எதிர்த்து நிக்காது. அப்படி ஆண்டவர் சொன்னாரா? நீ மலைப்பிரசங்கத்தை நான் வாசிக்கிறோம் இல்லையா, தீமையோடு எதிர்த்து நிக்காது. மட்டுமல்ல ரோமர் 12:10 சொல்லப்படுது, தீமையை நன்மையினாலும் வெல்லு. இப்ப நாம என்ன, தீமைக்கு தீமை செய்ய பார்க்கிறோம். இது நம்முடைய மனுஷிகம். ஆனா தெய்வீகம் என்ன? தீமையை நன்மையினாலும் வெல்லும். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறது தெய்வீக சுபாவம். ஆகவே ஆண்டு சொல்ற தீமையோடு எதிர்த்திருக்காது. இங்க நான் வாசித்த வசனம் சொல்றது, தேவனுக்கு பயந்து மனுஷர்கள் பொல்லாப்பை விட்டு விலகுவார். இன்னொரு வசனத்தை படியுங்களேன், 8:13. ப்ரோபோஸ் நீதிமொழிகள் 8:13. சீக்கிரம் 8:13.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. உங்களோட பைபிள்ல திரும்ப படிங்க.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். இப்ப உங்களுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் என்றா என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றா என்ன? தீமையை வெறுக்கிறது. உனக்கு தெரியும் தீமை எது, ரட்சிக்கப்பட்ட உனக்கு தெரியும் தீமை எது, நன்மை எது, தீமை எது, நல்லது எது, கெட்டது என்பதை நாம் வகையறுக்கிறது எங்கே? தேவனுடைய வசனத்தை வைத்து நாம் நன்மை எது, கெட்டது எது, நல்லது எது, கெட்டது என்பது எது என்பது நாம் வகையறுக்கலாம். ஆகவே தேவனுக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகர், பொல்லாப்புக்கு விலகர். ஆகவே நான் சொல்றேன், எவர்களுக்குள் எல்லாம் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குதோ அவர்கள் பாவத்தை விட்டு விலகுவார். எவர்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குதோ அவர்கள் தீமையை கொண்டு ஒதுங்குவார். ஆகவே இன்றைக்கு நாம் தேவ பயம் அற்றவனாக இருக்க முடியாதான் சில வழியிலே துணிகரமாக சில காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வெளியில போங்க, உலகத்தில் இருக்கிறவங்களும் பாருங்க, அவர்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஆகவே தங்களோட மனம் விரும்பினபடி எல்லாம் பேசுகிறார்கள், தங்களுடைய மனசும் மாமிசம் விரும்பினதையெல்லாம் செய்கிறார்கள். எதை விரும்புகிறார்களோ அதை செய்கிறார்கள். எங்க போகணும் விரும்புகிறார்களோ அங்கே போவார். அவளுக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அவளை அதான் வி நீட் ஃப்ரீடம் என்கிறார். டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் மீ, ஒருத்தரும் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நாங்க விரும்புறபடி வாழணும். திஸ் இஸ் த டைம் டு என்ஜாய் த லைஃப். இதுதான் நேரம் காலம் வாழ்க்கை என்ஜாய் பண்றதுக்கு. டோன்ட் டிஸ்டர்ப் மீ சொல்றார். விடு, ஐ நீட் ஃப்ரீடம். என்ன நான் விரும்பணும் அதையெல்லாம் செய்யணும். சுய விருப்பத்துக்காகவே வாழ்றது. ஆனா ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்றார்? உலகத்தில் இருக்கிறது அப்படி வாழலாம், ஏனென்றால் அவர்களுக்குள்ள தேவ பயம் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டாய், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் இயேசு சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். இன்றைக்கு நீ புது பிறப்பு, நீ இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காய், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியானவருக்குள்ளே வாசம் பண்றார், கர்த்தருடைய வேதமுடைய கையில் இருக்கிறது, ஆண்டவரை அறிந்திருக்க, ஆண்டவரை ஆராதிக்க. அதற்கு பிற்பாடும் நமக்குள்ள தெய்வ பயம் இல்லாமல் நாம் ஆண்டவர் கோதமாக காரியங்களை செய்வோம் அறிந்தால் தேவன் நம்மையிலே கோபம் கொண்டால் யார் நம்மை பாதுகாக்க முடியும்? தேவனுக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுறது, அநியாயங்களை விட்டு விலகு, பாவத்தை விட்டு விலகு. யோபுவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார்? உத்தமனும் சன்மார்க்கனும் அங்க சொல்லுங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற அவனை போல பூமியில் ஒருத்தரும் இல்லை. எப்படி இருக்கு? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல பூமியில் ஒருத்தனும் இல்லை. என்ன அவனு கேட்கறேங்க, இன்னைக்கு உன்னை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் இப்படி ஒரு சாட்சி சொல்லிடும். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற அவனை போல பூமியில் ஒருத்தரும் இல்லை. அப்ப யோபு உத்தமமாய் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? அவன் நீதியாக வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த தேவ பயம். ஆகவே தான் அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டில் அவர்கள் என்ன செய்வார்கள்? விருந்து வைப்பார், பாட்டி வைப்பார். தகப்பனாச்சே இவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக போய் நிற்பான். இன்று ஒருவேளை என் பிள்ளைகள் மனதில் கூட தேவனுக்கு பாவம் செய்திருக்கலாம்னு சொல்லி அதற்காகவே அவன் தேவனுக்கு முன்பாக பழி செலுத்துவான். ஏன்னா அவனுக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்திருக்கு. அவன பொல்லாப்புகளை விட்டு அவன் விலகியிருக்க, பாவங்களை விட்டு விலகியிருக்க, தீமைகளை கண்டு விலகியிருக்க. நீங்களும் நானும் கூட தேவனுக்கு பயப்படுறவர்களாக இருந்தால் பாவங்களை விட்டு நாம் விலகுவளாக இருப்போம். ஒருவேளை நாம் நினைக்கலாம் எனக்குள்ள தேவ பயம் இருக்கன்னு. ஆனால் அப்படி நாம் நினைத்துக் கொண்டும் பொல்லாத காரியங்களை நாம் செய்வோமாக இருந்தால், தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்வோமாக இருந்தால், சத்தியத்தினபடி நான் உங்களை சொல்றேன், நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஒரு பக்கம். மறுபக்கத்திலே ஒருவேளை நமக்குள்ள தெய்வ பயம் இருந்தாலும் அந்த தெய்வ பயத்தை நாம் வளர்த்துக் கொள்ளணும். We have to develop it. இன்னும் நான் தேவனுக்கு பயப்படுற பயத்திலே வளரணும், இன்னும் தேவனுக்கு பயப்படுற பயத்திலே நான் பெருகணும், இன்னும் தேவனுக்கு பயப்படுற பயத்திலே நான் பெருகணும் வளரணும். இந்த வேதம் முழுவதும் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒரு நூல் போல போய்கிட்டே இருக்கு. தேவனுக்கு பயப்படுற பயம். ஏசாயா 11 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவருக்கு உகந்த வாசனை. இட்ஸ் எ ஃப்ளேவர் ஆஃப் காட். தேவனுக்கு பயப்படுற பயம் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். ஆகவே நாம் எல்லோரும் அடிப்படையாக ஆண்டவரத்தில் நாம் மன்றாடும், ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை என் உள்ளத்தில் வையும், இன்னும் நான் உமக்கு பயந்து வாழன். ஏனென்றால் நீர் என்னை சிருஷ்டித்திருக்கிறீர். நம்முடைய நாட்களுடைய கரத்தில், நம்முடைய காலங்களுடைய கரத்தில், நம்முடைய ஜீவ சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்கிற வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. இங்க பாருங்க, இன்று வரைக்கும் பக்கு 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 உள்ள அடிச்சுட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு அது நிற்கும். ஆனால் அது கூட நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது, நாம் மறந்துடக்கூடாது. நம்முடைய ஜீவன் நம்முடைய கரத்தில் இல்லை, நம்முடைய வாழ்நாட்கள் நம்முடைய கரத்தில் இல்லை, நம்முடைய காலங்கள் நம்முடைய கரத்தில் இல்லை, நம்முடைய வருஷங்கள் நாம் வாழப்போற வருஷங்கள் நம்முடைய கரத்தில், அதை எல்லாம் நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் அவருக்கு பயப்படும். மனுஷன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட, God is the creator. ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், நமக்கு உரு கொடுத்த இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன் இறைவன். ஆகவே நாம் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அவருக்கு விருப்பம் இல்லாமல் விட்டு நாம் விலகணும். படிங்க பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பக்கத்தை சொல்லுங்க. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ரைட் படி.
அநேக சொற்பனங்கள் மாயா இருப்பது,
அநேக சொற்பனங்கள் எப்படி இருக்கும்,
மாயா இருப்பது போல.
இப்ப கவனிங்க, யோசிப்பு சொப்பனம் கண்டா அது அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்று. இப்ப என்ன கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் பல சொப்பனங்களை காணுகிறோம். ஆனால் தேவனால வந்த சொப்பனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்படி இல்லாம வருகிற பல சொப்பனங்கள் அது காட்டில் போற துரும்ப போல போய்கிட்டே இருக்கும். தொல்லைகளின் திரட்சியினாலும் சொப்பனம் உண்டாகும் என்று பைபிள் சொல்லும். படிங்க, அநேக சொப்பனங்கள்
மாயா இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமா இருக்கும்.
அநேக வார்த்தைகளும்
வியர்த்தமா இருக்கும்,
அதாவது வீணா இருக்கும்.
ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு.
இது எப்படி இருக்கு, என்ன கவனிங்க, அது என்ன என்ன மாதிரி வந்திருக்க வசனம் எப்படி முடியும் பாருங்க. அநேக வார்த்தைகள் வியர்த்தமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன, அநேக வார்த்தைகள் வீணானவைகள். ஆகையால் நீ தேவனுக்கு பயப்படு. அப்ப இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்றோம், நல்லா கவனிங்க, தேவனுக்கு பயப்படுறவர்கள் வீணான வார்த்தைகளை பேச மாட்டான், தேவனுக்கு பயந்தவர்கள் வியர்த்தமான வார்த்தைகளை பேச மாட்டான். உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடுக்காது அப்படின்னு பைபிள் சொல்ல. நாம் எல்லோரும் அடிக்கடி தவறுகிற ஒரு ஏரியா இது. அநேக வார்த்தைகள் வியத்தமா இருக்கும், ஆகவே நீ தேவனுக்கு பயப்படு. உங்களோட வார்த்தைகளை நீங்க நேராக்கணும் சீராக்கணும் சொன்னால் அடிப்படையாக நமக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய உள்ளத்துல. சரி, இப்ப நாம கதைக்கிறோம் பேசுறோம், அது காத்தோட கலந்து போயிட்டு நாம நினைக்க கூடாது. நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நமக்கு தெரியும், கர்த்தரோடு கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். அங்க பைபிள் சொல்லுது கர்த்தரதை கவனித்து கேட்பார், கவனித்து கேட்பார். காலம் முழுவதும் நாம் கர்த்தரை அறிந்திருக்கலாம், நமக்கு வேதமும் தெரிந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய வார்த்தைகள் வீணா இருக்கிறதா, உயர்த்தமாக இருக்குதா, எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் கட்டுப்பாடு உள்ளதாக இருக்கும். வீணானவர்களை நாம் பேச மாட்டோம், வீண் பெருமை பாராட்ட மாட்டோம், நம்மை குறித்து நாம் புகழ மாட்டோம், நம்மை குறித்து நாம் புழுக மாட்டோம். உன் வாயல்ல பிறனுடைய வாயை உன்னை புகழ கடவுள் என்று நான் சொல்லல. நாம் என்ன பேசுறோம் கேட்கிற செவிகளும், ஆகாயத்து பறவைகள் அதை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அதை கொண்டு போகும் அப்படின்னு பைபிள் சொல்ல. ஆகவே நீயும் நானும் பேசுகிற வார்த்தைகளை வைத்து எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு பயப்படுறோம் என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். பரிசேயர் குறித்து இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பெரியம் பாம்பு குட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசு. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்குசத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுறான், எதனால, தன் வாயினால், தன் நாவினால். ஆனா பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத பொக்குசமாகிய இருதயத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுறான். அதுக்கு புற சொல்ற இருதய திடறவினாலே வாய் பேசும். அதுக்கு வீரியம்பாப்பின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவது? They are religious leaders. அவர்கள் எல்லாம் வேத பாரகர், சமய குருக்கள், சமய தலைவர்கள், வேதத்தின் வசனங்களை அறிந்தவர்கள், வேத பண்டிதர்கள், தேவனை அறிந்தவர்கள், நீண்ட அங்கிகளை போட்டிருந்தார்கள், நாடாக்களை கட்டியிருந்தார்கள், தாங்கள் தேவனுடைய ஆசாரியர்கள் என்று சொன்னார்கள், வேத பாரகர் என்று சொன்னார்கள், பரிசேயர்கள் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், மாயக்காரர், நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசு? கருமானவர்களே, நமக்குள்ள என்ன இருக்குதோ நான் அடிக்கடி சொல்றதோ, நமக்குள்ள என்ன இருக்குதோ அதை தான் நான் பேசுறேன். அதுக்கத்தான் போன முறை நான் சொன்னேன், இருதயத்தில் சுத்தம் முழுவதும் பாக்கியம், எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே கீருள்ளவன் திருக்குள்ளவன். நல்ல நினைவுகள் நம்முடைய இருதயத்தில் வரட்டும். ஹலோ, நல்ல நினைவுகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும். மற்றவர்களை குறித்து நல்லெண்ணம் நமக்குள்ள இருக்கட்டும். Just speak some words. ஆசீர்வதிக்க கூடிய பவுல் ஒரு கட்டத்தை சொல்றாரு, பயப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், கஷ்டப்பட்டாலும் மற்றவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபையாதிருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றோம். எனக்கு ஆச்சரியமும் துக்கமும், இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் சாப வார்த்தைகளை சொல்றோம், மற்றவர்களை சபிக்கிறது. என்ன அடிப்படையில் இதை செய்யறோம்? எந்த ஆதாரத்தில் இதை செய்யறோம்? மற்றவர்களை சபிக்கிறதுக்கு நமக்கு எங்கே தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? நாம் புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கும் போது, நாம் திரும்பி திரும்பி பார்த்தாலும் எங்கும் நமக்கு மற்றவர்களை சபிக்க நமக்கு அதிகாரம் தரவில்லை. ஆனால் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர் நமக்கு சொன்னாரே ஒழிய, உங்களை சபிக்கிறவர்களை கூட நீங்க சபிக்க வேண்டாம் ஆண்டவர் நமக்கு கட்டுக் கொடுத்திருக்க. நம்மளை துன்பப்படுத்தலாம், நம்மை வேதனைப்படுத்தலாம், நம்மை அவமானப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவர் சொல்ற சபியாது. சில சாப வார்த்தைகளை திரும்பி நம்முடைய வாழ்க்கையை அட்ராக்ட் பண்ணாதபடி ஜாக்கிரதா இருக்கு. அநேக வார்த்தைகள் உயர்த்தமாக, நீயோ நீ தேவனுக்கு பயப்படு. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒருவேளை ஆண்டவர் வரும் வரைக்கும் சொல்வேன், அல்லது நான் ஊரோடு இருக்கும் வரைக்கும் சொல்வேன், ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் மவுத் ஓர் ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் டங். இஃப் யூ டாக் டூ மச் யூ ஆர் அ டாக்கட்டிவ். வாழ்க்கையில் வாயாடி என்ற பெயரை நாம் எடுக்கக்கூடாது. நன்மையானதை பேசுங்க, சரியானதை பேசுங்க, தேவையானதை பேசுங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேசுங்க, பரிசுத்தமானவர்களை பேசுங்க, தேவனுக்கு ஏற்றவர்களை பேசுங்க. இட் இஸ் குட் அண்ட் ரைட், இட்ஸ் த ஃப்ளேவர் பிஃபோர் த லார்ட். வேதம் சொல்றதுல ஒரு ஊட்டில இருந்து தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் புறப்படுமா? நம்முடைய நாவில் இருந்து கசப்பான வார்த்தைகளும், சாப வார்த்தைகளும், அசுத்த வார்த்தைகளும், பெருமையான வார்த்தைகளும் புறப்படுமா? இருந்தால் அதே நாவால் எப்படி தேவனை நாம் ஆராதிக்கிறது, எப்படி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, எப்படி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறது? ஆண்டவரே தான் இன்று வரைக்கும் நாம் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம், கேட்கிறோம், ஆனாலும் நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. மன்றாடுகிறோம் ஆனால் பதில் இல்லையே, ஜெபிக்கிறோம் ஆனால் நாம் கேட்கிற காரியங்கள் கிடைக்கவில்லையே. ஒருவேளை நம்முடைய நாவினால் நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யறோம். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் தேவன் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டு, எப்பொழுது உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷம், உசியாண்ட அர்த்தம் என்ன தெரியுமா? மன மேட்டிமை பெரும். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே தேவன் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டு. என்றைக்கு நமக்குள்ள இருக்கிற உசியாக்கள் மறிக்கிறதோ அன்றைக்கு தான் நாம் தேவனை சரியாக பார்க்கலாம், பாரு சரியான கோணத்தில் பார்க்கலாம், பார்க்க வேண்டிய விதத்துல அவரை நாம் பார்க்கலாம். இன்னும் சொன்ன கேளுங்க, தேவனை பார்க்க 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 பார்க்கத்தான் நமக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள் நமக்கு வெளிப்படும். பாருங்க, மற்றவர்களை பார்க்க 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 நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் தெரியாது. ஆனா எந்த அளவுக்கு தேவனை நெருங்க நெருங்கி 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 அவரை பார்க்கமோ அப்பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற அசுத்தம் புரியும். ஏசாயா அந்த அந்த அதிகாரம் வரைக்கும் முன்னுக்கு அவர்களுக்கு ஐயோ இவர்களுக்கு, ஆனா இப்போது அவன் தேவனை அவருடைய கண்கள் காணும் போது அவன் சொல்ற ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மட்டுமல்ல அசுத்த உதடுள்ள மனுஷர்கள் மத்தியில நான் வாசம் பண்றேன், நானும் அசுத்தம் உள்ளவன், என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களும் அசுத்தம் உள்ளது, சேனைகள் தேவனாய கர்த்தர் என் கண்கள் கண்டதே அப்படின்ட்டு. அவன் தன் உதடுகள் அசுத்தம் உள்ளது என்று சொல்லி சொன்ன போது ஒரு தூதன் இறங்கி வந்து குரட்டை அவன் நாவல வைத்தான்னு சொன்ன அவனை சுத்தமா. ஆண்டவர் நம்மை சுத்தமாக, நம்முடைய நாவை சுத்தமாக, நாம் செலுத்துகிற ஸ்தோத்திர வழி அவருக்கு பிரியமாக இருக்கட்டும், மகிமையாக இருக்கட்டும், தேவனுக்கு ஏற்றதாக இருக்கட்டும். நாம் பாடுகிற பாடல்களோ, நம்முடைய ஸ்தோத்திர வழிகளோ, நம்முடைய ஜெபங்களோ ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கட்டும். அவரை திரும்ப 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 சொல்றேன், ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் டங். நம் நாவையோ வாயோ நமக்கு கட்டுப்படுத்த தெரியும். சில பேர் கோபம் வந்துட்டா சில பேருக்கு வாயை கட்டுப்படுத்த முடியாது. They speak some words. They are throwing some words. What they speak, they don't know. They are calm. நல்லவர்கள், பக்தி உள்ளவர்கள், ஆனால் கோபம் வந்துட்டா வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வரும். ஒருவேளை இன்னைக்கு சேர்ச்சிக்கு வரத்துக்கு முதல் இப்படி எது சம்பவிச்சுன்னா கொஞ்சம் காணும். ஞாயிற்றுக்கிழமை சேவிச்சுக்கு படிக்கிட்ட ஆயுத்தப்படுத்த பிள்ளைகள் அழுவும், குளப்படி செய்யும், அம்மா அப்பாக்குள்ள வரும் பிரச்சனை, அம்மா கொஞ்சம் பிந்திட்டு அப்பாவுக்கு வரும் கோபம், கோபம் வந்துட்டு பேச்சுனா எங்க போறோம், சேர்ச்சுக்கு போறோம், சேர்ச்சில் போயிட்டு செய்ய போறோம், ஆண்டு வரை ஆராதிக்க போறோம். நாம் நமக்கு தெரியணும் நாம என்ன பேசுறோம். டோன்ட் லூஸ் யுவர், உன்னை இழக்கிற அளவுக்கு கோபப்படுறாரு. என்ன சொல்லட்டுமா, உன்னை மறக்கிற அளவுக்கு கோபப்படுற. என்ன கேளுங்க, கோபம் வரும். கோபம் கோபப்படாத மனுஷனே இல்லை. இப்படி சொல்றதால நல்லது, நான் கோபப்படுவேன் அல்ல. ரெண்டு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதலே எரிச்சல் தடையப்படுது. கோபத்தினால ஒரு வாயை கெடுத்துறாரு, தேவனுக்கு முன்பாக பாவம் செய்யாரு. தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நம்முடைய வார்த்தைகள் என்ன கவனமா இருக்கும், நாம் என்ன பேசுறது குறித்து கவனமாக இருக்கும். நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக வெளிச்சம் என்பதை நாம் மறக்க கூடாது, மறைக்கவும் முடியாது. அவர் நாம் பேசுகிற வார்த்தைகளை வைத்து நமக்குள்ளே இருக்கிற தெய்வ பயத்தை நாம் கண்டுகொள்ளலாம். ஆகவே யோசிப்பு தேவ பயமுள்ள தேவனுக்கு பிரியமான ஆவேதன் அவனை பார்த்து யாக்கோபு சொல்றாரு, அவன் கனிதரும் சரி. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கணும். நம்பர் டூ, படிங்க 50 அதிகாரம் 18-21 சீக்கிரம் படி, 50:18-21.
பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான்.
யோசேப்பு குறித்து நாம் கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டாவது குறிப்பு என்ன தெரியுமா, யோசேப்பு பழிவாங்குகிற உணர்வு அற்றவர். பழிவாங்குகிற உணர்வு அவனுக்குள்ள இல்லை. இது ஒரு மிக குறிப்பிடப்பட்ட ஒரு காரியமும், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். தன் சகோதரர்கள் தனக்கு செய்தது எல்லாம் அவன் மனதில் வைத்திருப்பான் இருந்தால், இப்ப வந்து எல்லாரும் அவனை கும்பிடுறாங்க, விழுந்து தாழ விழுந்து கிடக்கிறான். ஏன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா, இப்ப ஈஜிப்த் தேசத்தின் அரண்மனையில் இருக்கிறான், அவனது அதிகாரம் இருக்கு. மட்டுமில்ல அதிகாரம் இல்ல ஆகாரமும் இருக்கு. இவ வந்து என்ன செய்தார்கள், சொந்த சௌரிய அவருடைய சொப்பன நிறைவேறத்தக்கதாக எல்லாரும் தாழ விழுந்து அவனை வணங்குறார். இப்ப அவனுக்கு டைம் வந்துட்டு, ஓஹோ எனக்கு ஒரு காலத்து நீங்க என்ன செஞ்சீங்க, நான் உங்களுக்கு குற்றம் செய்யாமல் இருந்த போதும் என்னை தூக்கி குழியில போட்டீங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த குழியில அமிழ்ந்து போய்கொண்டிருந்தேனே, என்னை சாகத்தானே அதிலே போட்டீர்கள், என்னை கொலை செய்யத்தானே அதிலே போட்டீர்கள் என்றெல்லாம் அவன் நினைத்திருக்கலாம். மட்டுமல்ல அந்நியிடத்திலே 30 வள்ளி காசு அவனை விட்டார்கள் சொன்னான். பார்க்கிறேன் விட்டு போடுறான், அந்நிய தேசத்துக்கு போறான், சொந்த தேசத்தை விட்டு எகிப்திலே ஒரு அடிமையாக இருக்கிறான். அங்கு இருந்து அவன் பட்ட உபத்திரவங்கள் அநேகம், நான் பிற்பாடு சொல்றேன். இதையெல்லாம் அவன் மனது ஏனென்றால் என்ன கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான தாக்கங்களை கொண்டு வர காரியங்கள் இலகுவில் நம்மளை உள்ளத்தை விட்டு மறையாது. அதுவும் மற்றவர்களால் இன்னும் நமக்கு வேண்டியவர்களால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தாக்கங்கள் இலகுவில் நம்முடைய இருதயத்தை விட்டு மறையாது மாறாது. யோசேப்புக்கு சொந்த சகோதரர்கள் தான் நெருக்கம், தன் சொந்த சகோதரர்கள் தனக்கு செய்ததை எல்லாம் தன் மனதில் வச்சிருந்தானா இருந்தால் வைத்திருப்பானாக இருந்தால் அவனுக்கு முன்பாக வந்து எல்லாரும் தாழ விழுங்கும் போது அந்த டைம்ல அவன் தான் செய்ய விரும்பினதெல்லாம் செஞ்சிருக்கலாம், பழி வாங்கியிருக்கலாம், ஏதோ அதிகாரம் இருக்கு கையில், ஆனா அதை அவன் செய்ய. மாறாக அவன் சொன்ன என்ன தெரியுமா, உங்களை ஜீவ ரட்சனை செய்யும்படி இந்த பஞ்சகாலத்திலே உங்களை பாதுகாக்கவும் உங்கள் வம்சம் அழியாதபடி உங்களை பாதுகாக்கவும் தேவனே முன்கூட்டி இந்த தேசத்துக்கு அனுப்பியிருக்க, நீங்கள் என்ன அனுப்ப இல்ல, தேவனே என்னை இந்த தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறார். எப்படி இருக்கு, இது ஒரு தெய்வீக சுபாவம் இல்லையா? நீங்கள் நானும் நடந்த காரியங்களா சொல்லி அவர்கிட்டே இருப்போம், நீங்க எனக்கு அப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்க இப்ப பாத்தீங்க என்ன ஆண்டவர் இப்படி வச்சிருக்கார் இதையெல்லாம் நாம சொல்லிட்டே இருந்திருப்போம். ஆனா அவன் அப்படி எந்த ஒரு வார்த்தையை சொன்னதாக ரெக்கார்ட் ஆகும், தன் சௌரனுக்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன, உங்களை காக்கும்படி உங்களுடைய வம்சத்தை உங்கள் சந்ததியை காக்கும்படி உங்களுக்கு முன்னே தேவன் தான் என்னை இந்த தேசத்துக்கு அனுப்பினார், ஆகவே நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பேன் உங்கள் வம்சத்தை உங்கள் சந்ததியை நான் காப்பேன் அவன் ஆணையிட்டு கொடுக்கிறான். பாருங்க இப்படி ஒரு அருமையான தெய்வீக சுபாவம், பழி வாங்குற உணர்வு அற்றவன். படிங்க ரோமர் 12 அதிகாரம் 19 வசனம், ரோமர் 12:19 வாசிங்க பாப்போம். ரோமர் 12 அதிகாரம் 19 வசனம்,
பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பழி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சரி என்ன சொல்றாராம், பிரியமானவர்களே
பழி வாங்குதல் எனக்குரியது,
பழி வாங்குதல் யாருக்குரியது சொல்லுங்க, யாருக்குரியது, கர்த்தர். இஸ் ட்ரூத், பிரியமானவர்களை பழி வாங்குறது எனக்குரியது நானே பதிச்சேன் என்று கர்த்தர் சொல்லுறார். ஆக நான் உங்களுக்கு சொல்லுறேன் சத்தியத்தின்படி, பழி வாங்குற வேலை உன்னுடையது அல்ல, உனக்கு அநியாயம் நடந்திருக்கலாம், உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம், உன்னை வேதனைப்படுத்தியிருக்கலாம், ஒத்துக்கொள்றேன். ஆனால் பழி வாங்குறது தேவனுடைய வேலை, உன்னுடைய வேலையால் இந்த அளவுக்கு நாம இறங்கி வந்தமாக இருந்தா நாமும் யோசேப்பு போல ஒரு கனிதரும் செடியாக இருக்க முடியும், அல்லது போனா கரளை பத்தின செடியா தான் இருக்கு, வனாந்திரத்தில் இருக்கிற செடி மாதிரி கனியும் கிடையாது குலையும் கிடையாது பச்சையும் கிடையாது நீளம் கிடையாது அப்படியே இருக்கணும், காலம் போய்கிட்டே இருக்கும். தேவன் எனக்காக யுத்தம் பண்ணிட்டுமே, எனக்கு மற்றவர்கள் இழைத்த அநீதிக்காக கர்த்தர் பழி வாங்கட்டும், அவர் நமக்காக யுத்தம் பண்ணட்டும். எனக்காக நீ எனக்கு விரோதமாக நீ பேசினால் உனக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணட்டும். இதைத்தான் மோசே செய்தார் இல்லையா, அவருக்கு விரோதமாக சகோதரனும் சகோதரியும் மிரியாமும் ஆரோனும் எழும்பின போதும் ஹி கெப்ட் குவாயட், கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணார். தேவன் இறங்கி வந்து கேட்டாரு, என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக நீங்க பேசினது என்ன, ஹி இஸ் மை சர்வன்ட். எப்படி அந்த இடத்துல மோசே கணக்க கதைச்சிருப்பா இருந்தா ஆண்டவர் வந்து கொண்டு பேசியிருக்க மாட்டான், அவனுக்கு தெரியும் தான் தேவனை பத்தி. தன் சொந்த சௌரங்கள் வந்து தனக்கு விரோதமாக பேசும் போது அவனுக்கு நான் சொல்றேன் கேளுங்க, நமக்கு வேதனையும் கஷ்டமும் துன்பமும் சொந்த சௌரங்களா, வெளியிலிருந்து வார வார்த்தைகளும் கஷ்டங்களும் நம்மளை பெருசாக அசைக்காது, நம்மோடு இருக்கிறவர்கள், நமக்குள்ளே இருக்கிறவர்கள், நம்மோடு பலரவர்கள், தேவ பிள்ளைகள், அவர்களால வருகிற வேதனைகள் தான் நம்மளை அசைக்கும் அல்லது உடைக்கும். பழி வாங்குற உணர்வு நான் சொல்றேன், ஒருவேளை இங்க உட்கார்ந்திருக்கு உங்களோட உள்ளத்துல யாரை குறித்தாவது ஒரு பழி வாங்குற உணர்வு இருக்குமா இருந்தால் தேவன சமூகத்தை நான் சொல்றேன், பிளீஸ் லீவ் இட், லீவ் இட். நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒத்துக்கொள். ஆனா உனக்காக கத்த யுத்தம் பண்ணட்டு, உனக்காக அவர் பழிவாங்கட்டும். அதுக்கு முன்னுக்கா பின்னுக்கா இருக்குது. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க கொடு, உன் சத்துரு அவன் தாகம் இருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு. இப்படி நீ செய்தால் அவன் தலைமையில அக்னி தலையில குவிப்பாயிருக்கு. துரோகம் பண்ணவர்களுக்கும் நாம நன்மை செய்யணும். அவர்கள் பசியா இருந்தா நாம அவனுக்கு புசிக்க கொடுக்கணும், அவர்கள் தாகமா இருந்தா நாம அவளுக்கு குடிக்க கொடுக்கணும். இப்படி செய்தால் நாம் அக்னி தலை அவன் மேல குவிக்கிறோம்னு சொல்ற. அதை விட்டு நாம் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அவர் ஒருவர் நம்மளை குறிச்சு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நாம சூடோடு சூடாக திரும்ப ஒரு வார்த்தை அப்படி போட்டால் ஒளிய நம்முடைய ஆவி அடங்காது. பார், நம்முடைய உள்ளத்துக்கு அமைதல் இருக்க. அன்னார் நம்ம குறித்து ஏதாவது ஒன்று நமக்கு விரோதமாக ஏதோ ஒன்று செஞ்சிட்டா நாமும் அதுக்கு பதிலாக ஒன்று செய்யும் வரைக்கும் நாம அமைதியாக இருக்க மாட்டோம். அதை செஞ்சா பிறகுதான் நாம அமைதியா இருக்கும். அதான் பழி வாங்குற ரிவெஞ்சிங் ஸ்பிரிட், பழி வாங்குற உணர். அது தேவனுடைய சாயலே அல்ல, அப்படி செய்யாது. பழி வாங்குறது தேவனுக்குரியது. இன்னொரு காரியத்தை நான் பார்ப்போமே, ரைட். படிங்க, யோசிப்பு குறித்து சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க சில வார்த்தைகளை நாம் படிப்போம். 105வது சங்கீதம், சீக்கிரம் வாங்க. 105வது சங்கீதம், எல்லாம் எடுத்துக்கொள்ள. படி 18ல் இருந்து படி. யோசேப்பு குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை,
அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்.
அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது.
அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது.
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும்,
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும்
அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதிகள் அவனை விடுதலை.
சரி, இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தைகள் 18ல் இருந்து 22 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள், யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் எறும்பிலே அடைபட்டிருந்தது. எங்க என்ன கவனிங்க, 2 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் யோசேப்பு செய்யாத குற்றத்திற்காக சிறையிலே அடைபட்டிருந்திருக்கார். கிட்டத்தட்ட 17 வயதிலே ஆரம்பித்த அலைச்சல் 30 வயது வரைக்கும் தொடர்ந்திருக்கு. 17 வயதில் ஆரம்பித்த அலைச்சல் உபத்திரவம் 30 வயது, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் உபத்திரவத்துக்கு பிற்பாடு அவன் அரியணைக்கு ஏறியிருக்கான். நானும் இந்த வேதத்தை படிச்சு படிச்சு பார்க்கிறேன். எந்த ஒரு மனுஷனையாவது தேவன் உயர்த்தணுமா இருந்தா, எந்த ஒரு மனுஷனையாவது தேவன் வல்லமையாக பயன்படுத்தணுமா இருந்தா, அதுக்கு முதல் அந்த மனுஷனை பக்குவப்படுத்துவார். அந்த மனுஷனை தன்னுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி அவனை வணைந்தெடுப்பான். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் அவனை உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு ஆண்டு, ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு ஆண்டு கொண்டு போறப்பார். அது வேண்டுமானு தெரியுமா, சிறையில இருந்து வித்தின் ஒன் டே, ஒரு நாள், ஒரே நாளில் திடீரென்று போறான் எங்க, அரியணைக்கு. அது எங்க, சிறைச்சாலையில இருந்து அரண்மனைக்கு போறான். பாட்டம் அண்ட் டாப், கீழும் மேலும், வித்தின் ஒன் டே, ஒரே நாளில் சம்பவிக்குது. பாரு, சிறைச்சாலையில கிடக்கிற ஒரு மனிதன் ஒரே நாளில அரியணை ஏற முடியுமா இருந்தால் அது ஜீவனுள்ள தேவனாலே தான் மாத்திரம் ஆகும். பாரு, குற்றவாளி என சொல்லப்பட்டு தண்டனை அனுபவிக்கிறான் சிறைச்சாலை. ராஜா பார்வன் ஆள் அனுப்பி அவன் விலங்குகளை கலத்தி அதை வாஜி பாத்தீங்கன்னா அப்பதான் அவன் ஷேவ் எடுக்கிறான். ஏன் ராஜாக்கு முன்னுக்கு போகணும் பாருங்க, தன் வஸ்திர சிறையிருப்பின் வஸ்திரங்களை மாற்றி ஷேவ் எடுத்து ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறான். எதற்கு தெரியுமா? சிங்காசனத்தில் போகும்போது. மூன்றாவது அவருடைய வாழ்க்கையில நாம் குறிப்பிடுற காரியம், உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தவன் பார். சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அக்கிரமக்காரருக்கு வரும் துன்பங்கள் அநேகம் சொல்லப்படவில்லை, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம். நீ நீதிமானாக இருந்தால் உனக்கு துன்பம் உண்டு, நீ சத்தியத்தின்படி நடந்தால் உனக்கு துன்பம் இருக்கும். அன்றையும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். பைபிள் சொல், ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்காக சில துன்பங்களை அனுபவிக்க கூடாது. எனக்கு ஒரு துன்பம் இருக்கக்கூடாது, ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டு பரலோகத்துக்கு போகணும். அப்படி எங்க இருக்குது? இஸ் இட் பாசிபிள்? 30 வயதுல அவன் அரியணை ஏறுவதற்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டியிருந்தது. பல சோதனைகளை கடந்து செல்ல வேண்டி வந்தது, பல உபத்திரவங்களை கடந்து செல்ல வந்தது. சொன்ன கேளுங்க, போத்திபார் மனைவியின் விஷயத்துல யோசேப்பு தவறி இருப்பார் இருந்தால், ஐ டெல் யூ பீப்புள், யோசேப்பு பார்வோட சிங்காசனத்துக்கு போருக்கவே முடியாது. சொப்பனங்கள் கண்டது உண்மை, தேவனே அந்த சொப்பனங்களையும் கொடுத்தார். ஆனால் அந்த சொப்பனங்கள் அவருடைய வாழ்வில் நிறைவேற அவருடைய வாழ்க்கையை அதற்கு கேட்டபடி அவன் தயார்படுத்தான். தேவ திட்டங்களும் தேவ நோக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், தேவன் நமக்கு ப்ரொமிஸ் பண்ணி இருக்கலாம், ஆனால் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நாம் நம்முடைய வாழ்க்கையை அதற்கு ஏற்றபடி சரிப்படுத்திக் கொள்ளணும், பக்குவப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டவர் என்னை குறித்து இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி நான் இந்த விருப்பப்படி வாழ்ந்தால் தேவன் சொன்னார், ஆனால் அதை நிறைவேறணும் என் வாழ்க்கையில், அதுக்கு ஏற்றபடி நான் வாழணுமே. தேவ நோக்கம் என்ற வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி போட்டு என்ற நோக்கத்தின்படி வாழ்ந்தால் எப்படி தேவ நோக்கத்தை நிறைவேற்று? இந்த பிள்ளைகள் விளையாடுற புசுல் பார்த்திருக்கீங்க, அதை எங்கெங்கு பொருத்தணுமோ அங்கங்கு பொருத்தணும், அப்பதான் அந்த பிக்சர் வரும் பாரு. ஒன்று கூட அதுல மிஸ் ஆகிட்டா அந்த படம் பொருந்தார், அந்த பிக்சர் சரிப்படுவார். எக்ஸாக்ட்லி லைக் தட். தேவ திட்டத்துல உன்னை குறித்து என்னை குறித்து இருக்கிற தேவ திட்டத்துல நோக்கத்துல நாம சரியான விதத்துல நாம பொருந்திரணும் பாரு, அப்பொழுதுதான் தேவ நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில முழுவதுமாக நிறைவேறும். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம், மட்டுமல்ல நம்மாலும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். இதுதான் யோசிப்பிடுவார். ஆண்டவர் யோசேப்பு குறித்து ஒரு உயர்ந்த நோக்கம் வைத்திருந்தது உண்மை சத்தியம், ஆனால் அவைகளெல்லாம் நிறைவேற பல சோதனைகள் உபத்திரவங்கள் பாடுகள் வேதனைகள் கண்ணீர்களை அவன் கடந்து போக முடியிருந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரை யோசேப்பு பொறுத்தவரை என்னதான் அவருடைய வாழ்க்கையில வந்தாலும் அவனுக்கு தேவன் எப்பொழுதும் தேவனாகவே இருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக் கொண்டான், தன்னுடைய வாழ்க்கையில உண்மையை காத்துக் கொண்டான், தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்தான். அவனுக்கு அவனுக்கு பொசிஷன்ல கண் இல்ல, அவனுக்கு தேவன் மேலதான் கண் பார். ஆண்டவருக்கு பிரியமாக வாழன், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழன், அது அவருடைய நோக்கமாக. அவன் அவருடைய வாழ்க்கையில அநேக சோதனைகள் வந்தது, அநேக உபத்திரவங்கள் வந்தது, அநேக வேதனைகள் வந்தது, சொந்த சகோதரங்களால் கூட அநேக வேதனை கடந்து சென்ற, ஆனாலும் தன் உத்தமத்திலிருந்து அவன் விலகல், உண்மையிலிருந்து அவன் விலகலப்பார். உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தார். மட்டுமல்ல உபத்திர வேளையிலே யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் இல்லை. நாம தான் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் வேதனைகள் திடீர் திடீரென்று அடிக்கும் போது நாம நினைக்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையா வாழ்றேன், உத்தமமா ஜீவிக்கிறேன், செபிக்கிறேன், துதிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்யல, ஆனா என்னுடைய வாழ்க்கையில தான் இவ்வளவு வேதனை இவ்வளவு பிரச்சனை, அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏன் இதை விட்டு ஏன் இதை இப்படி செஞ்சு ஏன் இதை செய்யல, மற்றவங்க அப்படி இருக்காங்க நான் இப்படி இருக்கிறேன். சில வேளையில நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக மறுமுறுக்கும். எப்பொழுது உபத்திரவங்கள், ஆனா யோசிச்சுப்பட வாழ்க்கையிலே அவன் அனுபவிக்காத உபத்திரவங்கள், அவன் கடந்து போகாத கடினமான பாதைகளா, செய்யாத குற்றத்துக்காக 2 வருடங்கள் சிறையில தண்டனை அனுபவித்திருக்கான், செய்யாத குற்றங்களுக்காக அந்நிய நாட்டிலே அந்நியனை போல அடிமை போல விற்கப்பட்டான், எல்லாராலும் மறக்கப்பட்டான். ஆனால் அந்நிய தேசத்துல வாழ்ந்தால், அந்நிய மொழி பேசுற மக்கள் மத்தியில வாழ்ந்தால், அந்நிய கலாச்சாரத்தின் மத்தியில வாழ்ந்தால், நான் அறியாத புரியாத பாஷையை பேசுகிற மக்கள் மத்தியில வாழ்ந்தால், என் சகோதரர்களால நான் மறக்கப்பட்டாலும், என் சகோதரர்களால் அடிமையாக நான் விற்கப்பட்டாலும், தேவனுக்கு முன்பாக வாழுகிற அந்த உத்தமமான வாழ்க்கையில் இருந்து நான் விலக மாட்டேன் என்பது அவன் உறுதியாக இருந்திருக்கான். He was proof his life. நான் சொல்றேன் கேளுங்க, அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு, அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கான். எங்க யோசிப்பு மத்த சவர் தானை குறித்து நாம் பேசலாம், அவர் பின்பற்றக்கூடிய நப்தரியை குறித்து நாம் பின்பற்றக்கூடிய ஏதாவது நாம் பேசலாம். யோசிப் கரிதரம் சார் உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தார். ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார் இல்லையா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்க, நான் உலகம். எங்க ஆண்டவர் இயேசு நாம் ஆராதிக்கிற நம்மை ஆட்கொண்ட ஆண்டவர் இயேசுவும் கடந்து சென்ற பாதை இந்த பாதை தான். பர்வத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, தேர்ஸ் நோ எனி அதர் வே, வேற வழியே இல்லை, பக்க வழி கிடையாது, ஒரே ஒரு வழிதான் இருக்குது பரலோகத்துக்கு போற, அது இயேசு என்ற வழிதான். அவர் சென்ற வழியாலே அவர் நடந்தது போல நான் வாழ. ஆண்டவர் இயேசு செய்யாத குற்றத்துக்காய் சிலுவையிலே அறையப்பட்டார், அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். நாம் அவரை பார்த்தபோது நமக்கு விரும்பத்தக்க உருவம் அவருக்கு இல்லாதிருந்தது. மயிர் கத்தரிக்கப்படுகிற ஆட்டை போல சத்தமிடாத இருந்தார், துப்பினார், தலையில கொட்டினார், பரிகாசம் பண்ணினார், நிந்தித்தார், அவமானப்படுத்தினாங்க. சிலுவையில் அவர் இருக்கும் போது இவ்வளவு வேதனைக்குள்ளா கடந்து போது சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போதும் ஜனங்கள் அவரை பார்த்து சொன்ன மற்றவளை ரட்சிக்கிறதுக்கு ரட்சிக்கிறேன் சொன்னவரை உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனான சிலுவையில் இறங்கி அப்பொழுது அவங்களை விசுவாசிப்போம் சொல்லி இப்படியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது அவர் இறுதி அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு தெரியுமா. திங்க் அபவுட் ஜீசஸ், நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி அவர் தான். இவ்வளவு வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக சொன்ன போதும் அவர் சத்தமிடாதிருந்தார். தப்பு யாரும் பின்பற்ற போற ஆண்டவர் சென்ற பாதையும் இந்த பாதை. ஆகவே உபத்திரவங்களிலே பொறுமையாக இருக்கும். ரொம்ப 12வது அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க. நம்முடைய பொறுமை எங்கு விளங்கும்? பரிசுத்தவான்களின் பொறுமை அங்கே விளங்கும். பரிசுத்தவான்களுடைய பொறுமை அங்கே விளங்கும். எப்பொழுது உபத்திரவ நிலை பாடுகள் பாருங்க, வாழ்க்கை எப்போது ஒரே மாதிரி இருக்கா, சில நேரத்தில் அப் அண்ட் டவுன் வரத்தான், சில பிரச்சனைகளை நாம அவ்வப்போது முகம் கொடுக்கத்தான் வேணும், சில பிரச்சனைகளுக்கு சில உபத்திரவங்களை நாம சந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா வாழ்ற உலகம் அப்படிப்பட்டது, பொல்லாத உலகம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது எழுதப்பட்டு. ராத்திரி நான் நித்திர கொண்டு நித்திரையில எனக்கு அப்படி வந்ததோ எலும்பின அப்புறம் வந்து எனக்கு தெரியாது. ஒரு நபரை குறித்து யோசித்து கொண்டது, அப்ப எனக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லாம அவனுக்கு பின்னால் இருக்கிற ஆவி சிவமன் எழும்ப விரும்பினாலும் எழும்ப முடியல, ஆண்டவருக்காக வாழ விரும்பினாலும் வாழ முடியல, விருப்பம் இருக்குதான் அதை செய்ய முடியல. அசுத்த ஆவிகள் அவர்களை நிமிர முடியாம, 18 வருஷமாக நிமிர முடியாத கூனியாக இருந்தது காரணம் என்ன? பொல்லாதார். அதை இனம் கண்டுகொண்டது யாரு? ஆலய தலைவன் அல்ல, ஆண்டவர் இயேசு. ஆவிக்குரியவர்கள் தான் இவைகளை காண முடியும். உலகத்தின் கண்களுக்கு இது புரியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அவளுக்கு பின்னால் என்ன சில ஆவிகள் சிற்சில நேரங்களில் கிரியஸ். நாம் அவர்களை தள்ள முடியாது, அவர்களை வரக்கூடாது. அவர்களுக்குள்ளே அவளுக்கு பின்னால் இருந்து கிரீசர் அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை நாம் ஜெபித்து போராடி அவைகளை நாம் மேற்கொள்ளும். அப்பொழுது நாம் ஜெயம் எடுக்க முடியும். நம்மை நாம் உணர்ந்து கொள்ளும். நான் எப்படி, என்னுடைய ஆவி எப்படிப்பட்டது, நீங்க இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா என்று ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்டார். தன்னோடு இருந்த சீசர்களை பார்த்தீங்க, நீங்க இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? நம்முடைய ஆவி எப்படி தேவனுக்கு முன்பாக இருப்பதை நாம் பார்க்கறது நல்லது. பழி வாங்குற ஆவி நமக்குள்ள இருக்குதா? அப்படின்னு நாம் அதை விட்டுறோம், அறிக்க பண்ணிடும். அப்பொழுது தேவன் நமக்கு பலம் தருவார், கிருப தருவார். உபத்திரவங்களை பொறுமையா சகிதா செய்ய, சீக்கிரமா நாம் போவோமே. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. படிங்க 50:24.
சகோதரர் நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி,
நிச்சயமாக தேவன் உங்களை சந்தித்து, அப்படி இருக்கா, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னார். கவனிங்க, இப்ப யோசேப்பு எங்க இருக்கிறாரு? எகிப்துல. அவட்டத்தில் அதிகாரம் இருக்கு, தப்பஸ். ஆனா அவனுக்கு ஒரு காரியம் தெரியும், என்ன தெரியுமா? நான் எகிப்து தேசத்தில் அதிபதியாக இருந்தாலும் இந்த தேசம் நமக்கு சொந்தமானது அல்ல. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுத்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். ஆகவே நீங்கள் போகும் போது என்ன எலும்புகளையும் கொண்டு போகும். தற்காலிகமாக தேவன் என்ன இங்க வச்சிருக்கிறார்? டெம்பரரியா. ஏன்னா உங்களை ஜீவரட்சனை செய்யும்படி, உங்களை பாதுகாக்கும்படி தேவன் தற்காலிகமாக வைத்திருக்கிறார். ஆனா தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணி கொடுத்த தேசத்துக்கு நிச்சயமா அவங்களை கொண்டு போவார். இது என்ன காட்ட தெரியுமா? ஆண்டவருடைய வாக்கு திட்டத்தில் அவனுக்கு இருந்த அசையாத விசுவாசம். எப்படி தேசத்துக்கு அதிபதி, ஆனா சொல்றான் தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணி கொடுத்த இந்த தேசத்துக்கு நம்மளை உங்களை கொண்டு போவார். ஆகவே நீங்கள் போகும் போது என் எலும்புகளை கொண்டு போறீங்க என்றால் என் எலும்புகள் இங்கு இருக்கக்கூடாது. தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணி கொடுத்த தேசத்தில் என் எலும்புகளை கொண்டு புதையுங்க. மோசே அதை கொண்டு போனார் சொல்லி நாம் பார்க்கும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் முற்பிதாக்கள், அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை யோசேப்பு உறுதியாக விசுவாசித்தார். என்ன கவனிங்க, அவனுக்கு இருந்த அதிகாரம் ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசத்தை கெடுக்கல, அவனுக்கு இருந்த வசதியான வாழ்வு ஆண்டவர் மேலே அவனுக்கு இருந்த விசுவாசத்தை கெடுக்கல, அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யம், அவனுக்கு இருந்த வசதி, இதையெல்லாம் ஆண்டவரை பார்க்காதபடி அவருடைய கண்களை கூடாக்கல. பாருங்க, அவடத்துல அதிகாரம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, வசதி இருந்தது, அரண்மனை வாழ்வு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவன் தேவனை மறக்காமல் வாழ்ந்தான். மட்டுமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்திலே உறுதியாக நம்பிக்கையாக இருந்தான். இந்த இடத்திலிருந்து உங்களை தேவன் கொண்டு போவார், அப்பொழுது என் எலும்புகளை கொண்டு போங்க என்று சொல்லி தேவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக விசுவாசித்தான் சொல்லி பைபிள் சொல்லுது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாசிச்சிருக்கீங்களா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆகவே தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியால் நம்மை குறித்து அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி ஆவார். இன்னொரு பைபிள் சொல்றது, நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவே தன்னுடைய உண்மை நிமித்தம் நமக்கு தேவன் அளித்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தடுத்தது உங்களை குறித்து தேவன் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதில் உறுதியா இருக்கு, உறுதியா இருக்கு. ஆனால் அந்த தேவன் உங்களை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள், ஐ மீன் வாக்கு தந்தங்களை நம்பாம போற அளவுக்கு சில காரியங்கள் கூட வாழ்க்கையில நடக்கலாம். யோசிப்பிற வாழ்க்கையில் அப்படி நடந்தது. தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்பாம போற அளவுக்கு சில சம்பவங்கள் உங்களை சுத்தி நடக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நம்புறதுக்கு ஏதுவில்லாத இருந்தும் அவன் நம்பினான். என யாருக்கு சொல்லப்படுது? ஆபிரகாம். நம்புறதுக்கு there's no any potential, எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறும் இல்ல தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு. 100 வயதாயிட்டு எங்க புள்ள பிறக்க போகுது? வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு சரீரத்தில் சக்தி இல்லை. நம்புறதுக்கு ஏதுவாது ஏதுவில்லாமல் இருந்து தேவனிடத்திலிருந்து வந்த வாக்குத்தத்தத்தை நம்புறதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை, எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறு பொட்டன்சியல் ஒன்றுமே இல்லை. ஆனால் பைபிள் சொல்றது நம்புறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அவன் நம்பினான். அதான் விசுவாசம். நம்மை சுத்தி நடக்கிற நம்மை சூழ நடக்கிற காரியங்கள் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேறுமோ என்று சொல்ற அளவுக்கு, ஆனா அதன் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு அந்த வாக்கு நிறைவேறும் என்று நாம் நம்புற பாருங்க, அதுதான் விசுவாசம். யோசேப்புக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால், அதிகாரம் இருந்தால், ஆஸ்தி இருந்தால், வசதி இருந்தால், எல்லாம் இருந்தாலும் தேவனை மறக்கல. ஆண்டோட வாக்குத்தத்தங்களை உறுதியாக நம்ம உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து தேவன் உனக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். தாமதிக்கலாம், ஆனா நிறைவேறும். ரைட். அவர் சொன்னதான் பொய் சொல்ல, அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், வசனித்து நிறைவேற்றாது இருப்பார் அப்படின்னு சொல்ல. ஆகவே தேவன் உங்களை குறித்து சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும் என்பது உறுதியா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அது மிக சிம்பிள் பட் நமக்கு தேவையான ஒரு காரியம். படி 50 அதிகாரம், 48 அதிகாரம், 12 படிங்க. ஆதியாகமம் 48:12. 48:12.
அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரை,
தகப்பனுக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான் இருக்கு. என்ன கேளுங்க, தகப்பனுக்கு வயது போன நேரம், அந்த நேரத்தில் என்ன செய்ய தெரியுமா, தன் ரெண்டு குமாரரையும் கொண்டு வந்து விட்டுட்டு முன்னுக்கு விட்டுட்டு தன் குமாரருக்கு முன்பாக ஜஸ்ட் ஐ அம் திங்க் அபவுட் வயது முதிர்ந்த அந்த தகப்பனாருக்கு முன்பாக தன் குமாரரை கொண்டு வந்து விட்டுட்டு தன் குமாரருக்கும் பார்க்கத்தக்கதாக, பிள்ளைகளும் பார்க்கத்தக்கதாக தன் தகப்பனை தரை மட்டும் புலந்து தாழ வணங்கினான். என்னத்தை காட்டு, நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே 10 கட்டளை. பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவ. அதிகாரத்தில் இருந்தாலும் இவ்வளவு டொப்பசியம் இருக்கலாம் பாரு, தன் பிள்ளைகளும் காண தரை மட்டும் குனிந்து தாழ விழுந்து தன் தகப்பன கனம் பண்றான். தன் தகப்பனை சாகும் வரைக்கும் கனம் பண்ற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்க பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ண, தாயை தகப்பனை, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை கவனியாமல் விட்டுறாள். இவர்களுக்கு பலம் வரும், அவர்களுக்கு பலம் குன்றி போகும். இப்ப எல்லாம் அம்மா அம்மாண்டுவாங்க, மம்மி மம்மிண்டுவாங்க. பிற்பாடு வாய்ஸ் நேரத்தில் என்ன வேர்டை யூஸ் பண்றாங்களோ அது ஒன்றும் எக்ஸைட். இங்கதான் என்ன வச்சிருக்காங்க, அல்டஹை. அம்மா அப்பா எங்க அல்டஹைம் இல்லை, நாங்க எங்க சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். வயது போனவர்கள்லாம் அங்கே, வாலிபுகள் எல்லாம் இங்கே. இது உலகத்தின் கண்டுபிடிப்பு, இது வளர்ச்சி என்றார். ஆனால் வட்ட பைபிள் சேஸ், உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயும் கணவன். இப்படி சொன்ன உடனே எல்லாரும் உடனே வாலிய பிள்ளைகள் நினைச்சிடக் கூடாது. எங்க நம்ம கொஞ்சம் வயசானவங்க இன்னும் ஒருபோல நம்ம தாய் தகப்பன் இருக்கலாம் இல்லையா, இங்கதான் இல்லாட்டாலும் ஊர்லயாவது இருக்கலாம். எடுத்து ஒரு கோல், அட்லீஸ்ட் எத்தனையோ நாளுக்கு பிற்பாடு அம்மா எப்படி இருக்கிறீங்க, அப்பா எப்படி இருக்க, சாப்பிடுறீங்களா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா. நம்ம குரலை கேட்டாலே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. யோசேப்புட யோசேப்பு உயிரோடு இருக்கான் என்று கேள்விப்பட்ட உடனே யாக்கோபுட ஆவி உயிர்த்தது என்று பைபிள் சொல்லு. எப்ப அவருடைய ஆவி உயிர்த்துதான், யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு சொன்ன செய்தி கேள்விப்பட்ட உடனே அவருடைய ஆவி, இன்றைக்கு எத்தனையோ தாய் தகப்பன்ற ஆவி செத்து கொண்டிருக்குது, பட்டியா ஸ்டில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காரு. ஆனா செத்துக்க ஏன் தெரியுமா, இங்க வந்த பிற்பாடு தாயும் தகப்பனையும் மறந்து விட்டார். ஆனா யோசேப்புக்கு வசதி உள்ள வாழ்வு, தன் தகப்பனை தாய் சின்ன வயதிலே மறித்து போயிட்டான் ராகே. ஆனா தகப்பன் இருக்கார், தன் தகப்பன்ற மரணம் வரைக்கும் அவரை நேசித்து அவனை கனம் பண்ணி அவர் பராமரித்திருக்கான். பாரு இந்த நற்குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒருவேளை நமக்கும் தாய் தகப்பன் இருக்கலாம், அவர்கள் வயது சென்றவர்களா இருக்கலாம், அவளை பார்த்து மரியாதை இல்லாத வார்த்தை உனக்கு ஒண்ணு தெரியாது, வாய பொத்து உனக்கு ஒண்ணு தெரியாது, வாயமூடு. இது சில வார்த்தைகளை நான் இங்க சொல்ல முடியாத வார்த்தைகளை நீங்க சில வேலை யூஸ் பண்ணி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஆண்டு முன்பா நல்லது இல்லை. நான் சொல்றேன் கேளுங்க, இது சோயிங் அண்ட் ரீப்பிங். இது என்ன விதைக்கிறதும் ஆறு சொல்ற கேளுங்க, நம்ம பெற்றோருக்கு நாம எதை செய்யறோமோ அதுதான் நம்ம பிள்ளை நாளைக்கு. என் கண்ணால பார்க்கறது பார்த்த சம்பவங்கள் உண்டு, என் காதால கேட்ட சம்பவங்களும் உண்டு. சத்தியத்தின் அடிப்படையிலும் நடைமுற வாழ்க்கைகளையும் பார்த்து நான் சொல்றேன், உங்கள் தாய் தகப்பன கணமணி அவமதிக்காது. நான் ஆல் டைம்ல வேலை செய்யறேன், அந்த நாட்களில் நான் பார்த்து பரிதாபப்பட்டது. முடிஞ்ச அளவுக்கு சம்மர் டைம்ல வழியில பெஞ்ச செல்லாம காலம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த பிற்பாடு ஒருத்தர் அந்த பிள்ளையும் பிடிச்சி மெதுவாக நடந்து நடந்து வந்து அந்த வெளியில இருக்கிற அந்த பெஞ்சஸ்ல இருப்பார். இப்படி பிள்ளையும் கையில வச்சிட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பார். யாரோட பேசுற, யாரோட கதை, பிள்ளைகள் எங்கு, பிள்ளைகள் இருக்கிறார்கள் எங்கு, சிட்டிங்களா, வடப்பச்சு. அப்படி நாம செஞ்சிடக்கூடாது. ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் அ கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். யோசேப்பு சாகர் நேரத்தில் தன் தகப்பனை காணும், எனக்கு தாய் தகப்பனும் இல்லை, ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு. என்னோட தாயார் சாகும் வரைக்கும் நான் அவளை பராமரிச்சிருக்கேன், பாதுகாத்திருக்கேன். யோசேப்பு அப்படி செஞ்சிருக்கார், அலட்சியம் பண்ணக்கூடாது. அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்யும், அவங்கள அன்பார், அவங்கள விசாரி, அவர் உள்ளது சந்தோஷமா. இப்படி நாம விதைச்சத்தான் நாம் பிற்காலத்தை நாம் மனுஷன் எதை விதைக்கிறானோ ஷோயிங் அ ரிப். ஆவிதான் சொல்றேன், பெற்றோரை கனம் பண்ணுங்க, ஹோனர் யுவர் பேரண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். ஆனா ஏன்னா இதை இங்க நிக்கிறது தெரியுமா, இன்றைக்கு இந்த தேசத்துல இதெல்லாம் அட்டு போகுது. எங்க தகப்பனுக்கு முன்னால புள்ள காலுக்கு மேல கால் போட்டு காய்ச்சிட்டு இருப்பான், தகப்பனுக்கு முன்னால வந்து ஊதி தள்ளுறாங்க, தகப்பன் மகன் குடிக்கிறான். எங்கே எங்க மரியாதை, எங்கே மரியாதை எல்லாம் அப்படிப்பட்ட காலத்துக்கு நான் வந்துட்டோம் பாரு. ஒருவேளை இதையெல்லாம் நமக்கு பார்த்து 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 நமக்கும் பழகி போச்சு. நம்ம ஊர்ல ஒருத்தன் தகப்பனுக்குனால காலுக்கு மேல் கால் போட்டு கதைச்சாண்டா கதையே வேறு. நம்ம ஊர்ல நம்ம அப்பாவுக்கு நாம வாய்க்கு வாய் காட்டினோம்னா சொல்லியது வேறு. எங்கேயாவது அம்மாக்கும் அப்பாவுக்கும் முன்னால சிகரெட் பிடிச்சதை கண்டுமோ பெரு சொல்லவே தேவை. ஆனா இங்க பாருங்க, இதெல்லாம் சகஜம். இப்ப நாம என்ன இதையெல்லாம் பார்த்து 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 நமக்கு எல்லாம் பழகி போட்டு நாம என்ன கண்சாரியா விட்டாது சார், இதெல்லாம் போன உலகம் போற போக்க பாரு சோ அண்ட் சோ. உலகம் மாறலாம், மனுஷர்கள் மாறலாம், நாகரிகமும் மாறலாம், காலங்களும் மாறலாம், கோலங்களும் மாறலாம். தேவன் மாறுவாரோ? தேவனுடைய வார்த்தைகள் மாறுவார். மாறும் உலகிலே மாறாத ஒரு தேவன் உண்டு, மாறாத சத்தியங்களும் நமக்கு உண்டு. சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். எல்லோரும் நான் வழுதறிப்போம்.